கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் மாதத்தில் இரண்டாவது நான்காவது வியாழக்கிழமைகளில் ஒலிபரப்பாகிய எமது வான்புரா நிகழ்ச்சி இப்பொழுது ஒவ்வொரு வாரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இன்று ஒலிபரப்பாகும் இந்த வான்புரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்புரா நிகழ்ச்சிகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் கேட்க விரும்பினால் எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com www.tamilgoodnews.com அல்லது யூடியூப் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா வான்புரா என தேடவும். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெயர் பெற்றவர் அருள்தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை வானொலி மூலமாகவோ அல்லது இணையதளம் மூலமாகவோ அல்லது வீட்டிலிருந்தோ நீங்கள் பணிபுரியும் இடத்திலிருந்தோ அல்லது இப்பொழுது நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கொண்டு கூட இருக்கலாம் அல்லது பலவிதமான துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் மத்தியிலே தனிமையிலே அல்லது ஒரு நோயின் படுக்கையிலே இருந்து கொண்டு இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சந்தித்து உங்கள் வாழ்விலே அவர் நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தருவாராக. உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மனதிலே என்னென்ன வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் இருக்கிறதோ என்னென்ன நிறைவேற வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து உங்கள் திட்டங்களை நிறைவேற்றி வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு முன்னே சென்று இரும்பு தாழ்பாள்களை முறித்து செப்பு கதவுகளை உடைத்து மறைவாய் உள்ள உங்கள் ஆசீர்வாதங்களை உங்கள் முன்னால் நான் கொண்டு வருவேன், உங்கள் கரடுமுரடான பாதைகளை செம்மைப்படுத்தி நான் உங்களுக்கு முன் செல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி கூறின இறைவன் தாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து மறைவாயிருக்கிற உங்கள் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கரடுமுரடான உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்தி வழி நடத்துவாராக. அன்பு வான்புரா வாணியர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேர் பெற்றவர். Blessed is the man who makes the Lord his trust. திருப்பாடல் 40 அதிகாரத்திலே 4 வசனம் அப்படி கூறுகிறது. அந்த தலைப்பிலேதான் நாம் தொடர்ந்து பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். கடவுள் மேலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வான்புரா நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். ஏன் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்றால், அது ஒரு கடமை அல்ல, அல்லது ஏதோ இதை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது கடவுள் மேலே நாம் நம்பிக்கை வைக்காமல் போனால், அல்லது கடவுளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாம் செய்யாமல் போனால் கடவுள் நம்மை தண்டித்து விடுவார், வேதனைப்படுத்தி விடுவார், நம்மை கைவிட்டு விடுவார் என்பதற்காக அல்ல. என்றால் கடவுள் இரக்கமுள்ளவர், அவர் எப்பொழுதுமே நம்ம அன்பாயிருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு கட்டாயத்து நிமித்தம் கடவுள் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வான்றா நிகழ்ச்சி வழியாக இந்த செய்தியை உங்களிடத்தில் நாங்கள் கொண்டு வரவில்லை. மாறாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிறைவான, உயர்வான, செழிப்பான, ஒரு சந்தோஷமான, அமைதியான, விடுதலையான, வெற்றியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுள் மேலே நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்ற தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையை, விடுதலை வாழ்க்கையை காண வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் அவர் முன் சென்று உங்களை வெற்றியோடு வழிநடத்துவதை நீங்கள் காண முடியும். ஒருமுறை ஒரு ஆலயத்திலே ஒரு குருவானவர் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்கு வந்திருக்கிற மக்களை பார்த்து இப்படி கேட்டாராம், உங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் நீங்கள் வேதனையோடும் துன்பத்தோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் நோயோடும் வறுமையிலும் வாழ விரும்புகிறீர்கள், அப்படி வாழ விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று கேட்டார். யாரும் கரங்களை உயர்த்தவில்லை. அதற்கு பின்பு அவர் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டார், உங்கள் யார் சந்தோஷத்தோடு, விடுதலையோடு, மகிழ்ச்சியோடு, ஒரு நிறைவான வாழ்க்கையோடு, செல்வத்தோடு, பொருளோடு, எல்லா விதத்திலுமே ஒரு உயர்வான நிலையில வாழ விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு எல்லோரும் கரங்களை உயர்த்தினார்களாம். அப்படியென்றால் ஒவ்வொருவருடைய விருப்பமும் என்ன? ஆலயத்துக்கு வருகிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஆலயத்துக்கு வராதவர்களாக இருக்கலாம். யாரை எடுத்தாலும் அவர்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டால், அவர்கள் எல்லாவற்றிலும் மன அமைதியாக, நிறைவாக, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாயிருக்கிறது. யாரும் தாங்கள் வேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. அப்ப கடவுள் மட்டும் அப்படி விரும்புகிறாரா? கடவுளும் அப்படி விரும்புவதில்லை. நாம் எல்லோரும் துன்பத்தோடும், வேதனையோடும், கஷ்டங்களோடும், துயரத்தோடும் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. இப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய மரணத்தை, உயிர்ப்பை கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது பல பாடுகள் பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பாடுகள் எல்லாம் யாருடையது என்றால், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது மனுகுலத்தினுடையது, நம்முடைய பாவம். நம்முடைய பாவத்தினால் ஏற்பட்ட தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் சுமந்து அவர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்றுதான் வேதாகமத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதைத்தான் திருச்சபையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப கடவுள் எல்லா விதமான வேதனைகளையும் தன்மேல் சுமந்தார் என்றால் அந்த வேதனைகள் எல்லாம் யாருடையது என்றால் நம்முடையது. அவர் அந்த நம்முடைய வேதனையை தன்மேல் சுமந்திருக்கிறார். ஆகவே நாம் வேதனைப்படுவதோ துன்பப்படுவதோ அவர் விரும்புவதில்லை. அந்த வேதனைகள் எல்லாம் அவர் தன்மேல் எடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள், நோய்கள், பிசாசின் கட்டுக்கள் அனைத்திலும் இருந்து நாம் விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மகா பெரிய ஒரு விருப்பமாக இருக்கிறது.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழு
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நீங்கள் நற்செய்தி தியானத்தை கேட்டு பயன்பெற நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6-2-8-5-9-5 ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவரே பேர் பெற்றவர். அருள் தியானம் தொடர்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான, வெற்றியான, விடுதலையான, உயர்வான, செழிப்பான ஒரு வாழ்க்கை எப்படி உண்டாகிறது என்றால் கடவுள் வழியாகத்தான் அது உண்டாகிறது. ஆகவேதான் நாம் எல்லோரும் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். கடந்த வான்புரா நிகழ்ச்சியிலே நாம் தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேல் கடவுள் மேல் நம்பிக்கையாயிருந்தார். அதனாலே தானியேல் எப்படி இறைவனால் உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் தியானித்தோம். தானியேல் பபிலோனுக்கு அடிமையாக கைப்பற்றி கொண்டுவரப்பட்டவர். தானியேல் கடவுள் மேல நம்பிக்கையாயிருந்தார். அதனாலே கடவுள் தானியேலுக்கு ஒரு நிறைவான ஞானத்தை கொடுத்திருந்தார். தானியேல் அதனாலே அந்த நாட்டிலே ஒரு பெரிய ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வரப்பட்டார். அப்படி கொண்டு வரப்படும் பொழுது அவரோடு இருந்த பணியாளர்கள் தானியேல் மேலே எரிச்சல் பட்டு தானியேலை எப்படியாவது கொன்று விடுவதற்கு ஒரு முயற்சி செய்தார்கள். இந்த அடிப்படையிலே அவர்கள் சூழ்ச்சியான ஒரு திட்டத்தை உண்டாக்கி தானியேல் ஜெபிக்கிற கடவுளை நோக்கி ஜெபிக்காமல் இருப்பதற்கு தடைகளை உண்டு பண்ணினார்கள். ஆனாலும் தானியேல் அந்த தடைகளை உடைத்து அவருடைய ஜெபத்தை தொடர்ச்சியாக செய்கிறார். தானியேலுக்கு தெளிவாக தெரிந்தது, தான் தொடர்ந்தும் தன்னுடைய இறைவனை நோக்கி மன்றாடினால் நிச்சயமாக தன்னை கொண்டு போய் சிங்கக் கோயிலே போடுவார்கள் என்று. இருந்தாலும் அவர் அதை பற்றி பயப்படுவதற்கோ கலங்குவதற்கோ மேலாக கடவுள் நம்பிக்கையிலே அவர் மேலும் மேலும் வலுப்பெற்று வந்தார். என் ஆண்டவர் என்ன நடந்தாலும் அதிலிருந்து என்னை காத்துக் கொள்ளுவார், என் ஆண்டவருக்காக நான் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவேன் என்ற ஒரு மன வைராக்கியத்தோடு கடவுள் மேல் அவருடைய நம்பிக்கையை அவர் வலுப்படுத்தி வந்தார். நடந்தது என்ன? அவரை கொண்டு போய் சிங்க குகையிலே போட்டார்கள். ஆனாலும் கடவுள் சிங்கங்களின் வாய்களை கட்டி தானியேலை காப்பாற்றி அதன் வழியாக முதல் இருந்த நிலைமையை விட இன்னும் பல மடங்கு தானியேலுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது என்று நாம் சென்ற வான்புரா நிகழ்ச்சியிலே தியானித்திருக்கிறோம். அன்பு வான்புரா வாங்கினியர்களே, தானியேலுக்கு தடைகளும் கஷ்டங்களும் வந்த பொழுது தானியேல் அதை குறித்து பயப்படவில்லை. தன்னுடைய வேலை போகப் போகிறதே, தன்னுடைய பதவி போகப் போகிறதே, தன்னுடைய சுகமான வாழ்க்கையெல்லாம் நீங்கிவிடப் போகிறதே, தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மரணம் வந்துவிட்டதே என்று சொல்லி கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையிலிருந்து அவர் பின்வாங்கி போகவில்லை. என்ன நடந்தாலும் சரி, கடவுளுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்ளட்டும், என்ன வந்தாலும் சரி, கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தானியேல் வாழ்ந்து வந்தார். தானியேல் சிங்கக்கோயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தன்னுடைய பதவியையோ தன்னுடைய பணத்தையோ தன்னுடைய ஆற்றலையோ அவர் பயன்படுத்தவில்லை. தானியேல் சிங்கக்கோயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவருக்கு எதிராக யார் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக தானியேல் செயல்படவில்லை. அல்லது எதிராக செயல்பட்டவர்களை பற்றி அரசனிடத்திலே போய் அவர் குற்றம் சாட்டி அல்லது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி ஒரு மனிதனோடு கதைப்பதற்கு அவர் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கவில்லை. மாறாக தானியேல் நடக்கிறதெல்லாம் என்னவென்று தெரிந்தாலும், தனக்கு எதிராக ஒரு பெரிய சூழ்ச்சியே நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தாலும், சிங்கக்குவையிலே விழுந்தால் சிங்கங்கள் நிச்சயமாக தின்றுவிடும் என்று அறிந்திருந்தாலும், தானியேல் கடவுள் மேலுள்ள நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார். அப்படி உறுதியாக இருந்ததனாலே தானியேலை கொண்டு போய் சிங்கக்குவையிலே போட்டார்கள். அப்படி சிங்கக்குவையிலே போட்ட பொழுதுதான் தானியேலுடைய கடவுள் யார் என்பதை தானியேல் அறிந்தார். தானியேல் வழியாக அந்த நாடு முழுவதும் அறிந்து கொண்டது. அதுபோல் அன்பு வான்பர வானொலி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் சரி, நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கையா இருப்பீர்கள் என்றால் கடவுள் உங்கள் வாழ்க்கையை கைவிட மாட்டார். கடவுள் உங்களுக்கு வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், இடைஞ்சல்களுக்கு மேலாக இன்னும் அதிகமான ஒரு உயர்வையும் இன்னும் அதிகமான ஒரு வெற்றியான வாழ்க்கையையும் உங்களுக்கு காட்டுவார், உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாங்கள் இந்த வான்பரா நிகழ்ச்சி வழியாக உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இது எதுவும் நேரத்தை கழிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை. மாறாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சிங்கக்குவையில் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து மீண்டும் ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஜெபமும் எங்களுடைய நோக்கமும் ஆகும். ஆகவே அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, தானியேல சிங்கக்குவையில் இருந்து காத்த கடவுள் நிச்சயமாக உங்களையும் எல்லா விதமான சிங்கங்களிலிருந்தும் விடுவித்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். உங்களுக்கு எதிராக எத்தனையோ சிங்கங்கள் பல விதங்களிலே இருக்கலாம், ஆனாலும் உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும், உங்கள் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். தானியேல் அன்றைக்கு தன்னுடைய ஆற்றலையோ தன்னுடைய பணத்தையோ தன்னுடைய திறமைகளையோ தன்னுடைய ஞானத்தையோ பயன்படுத்தி இருந்தால் கூட சிங்கங்களின் வாய்களை அவைகள் எதை கொண்டும் கட்டியிருக்க முடியாது. அது கடவுள் தன்னுடைய தூதரை கொண்டு, கடவுள் தன்னுடைய வல்லமையை கொண்டு சிங்கங்களின் வாய்களை கட்டினார். அது கடவுளால் தான் முடியும். ஆகவே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பொருளையோ அல்லது பணத்தையோ அல்லது உங்களுடைய ஆற்றலையோ அறிவையோ அல்லது மனிதர்களையோ நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். அதனாலேயே உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய இருளுக்குள்ளே போயிருக்கலாம். அதனாலேயே உங்கள் வாழ்க்கை ஒரு கண்ணீருக்குள்ளே போயிருக்கலாம். அதனாலேயே உங்கள் வாழ்க்கை ஒரு சூனியமாக மாறி இருக்கலாம். அதனாலேயே உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு சுமையான நிலைக்கு போயிருக்கலாம். ஆனாலும் உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக, எங்களுடைய பாரங்கள், எங்கள் சுமைகள், எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சிலுவையில சுமந்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில விடுதலை தர அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தானியேலே போல கடவுள் மேலே உறுதியான நம்பிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் எனும் அருள் தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, உங்கள் வேண்டுதல்களுக்காக, உங்கள் விண்ணப்பங்களுக்காக நாம் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 4146 4446 4446 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். அருள் தியானம் தொடர்கிறது. இன்று நாம் தானியேலின் புஸ்தகத்திலே இருக்கிற இன்னும் 3 எபிரேய வாலிபர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடவுள் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருப்பதனாலே கடவுள் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து வெற்றி கண்டார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வதுதான் நமது வாழ்க்கையிலே உயர்வை தருகிறது. மத்தேயு நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசு கூறியிருந்தார், வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளுக்கெல்லாம் பிதாவானவர் உணவு கொடுக்கிறார். அதுபோல காட்டு மலர் செடிகளை கவனித்து பாருங்கள் என்று இயேசு சொல்லியிருந்தார். வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அதுபோல காட்டு மலர் செடிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் எல்லாவற்றையும் கடவுள் எப்படி வழிநடத்துகிறார் என்பதை நோக்குங்கள், அதுபோல உங்களையும் கடவுள் வழிநடத்துவார் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார் அல்லவா. அதுபோல நாம் பரிசுத்த வேதாகமத்திலே எப்படியெல்லாம் மக்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு வெற்றி அடைந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதன் வழியாக நாமும் ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையை அடைந்து கொள்கிறோம். ஆகவே இந்த எபிரேய வாலிபர்கள் அதாவது தானியேலின் புஸ்தகத்திலேயே நீங்கள் பார்க்கும் பொழுது முக்கியமாக மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு எபிரேய வாலிபர்கள் தானியேலோடு இருந்த அந்த மூன்று வாலிபர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய விசுவாசத்துக்கு எதிராக ஒரு பெரிய சோதனை வந்தது. அதாவது நேபுகாத்நேச்சார் என்ற அரசன் தன்னை போல ஒரு பெரிய சிலையை செய்ய வைத்து அதை வணங்க வேண்டும், அதை வணங்காதவர்கள் எல்லாரும் தீச்சூளையில் எறியப்படுவார்கள், எப்படி அப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனை இவர்களுக்கு வந்தது. இது என்ன சோதனை, இதுல என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த சோதனை என்னவென்றால், படைத்தவரை விட படைப்பை நம்ப வேண்டும் அல்லது படைத்தவரை விட படைப்பை வணங்க வேண்டும் என்ற ஒரு சோதனை இவர்களுக்கு வருகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்பிக்கையிலிருந்து நம்மை பிரிப்பது எது என்றால் கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகளாகும். நாம் எப்பொழுது படைப்பை நம்புகிறோமோ அப்பொழுது படைத்தவரை மறந்து விடுகிறோம். எப்பொழுது படைப்பை நாம் நம்புகிறோமோ அப்பொழுது படைத்தவர் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அப்படித்தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் சாத்தான் நுழைந்து படைத்தவரை விட படைப்பை நம்பும்படி அவன் செய்தான். அதில் அவர்கள் விழுந்தார்கள். அதனாலே மரணம் அவர்களுக்கு வந்தது. மரணம் என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே வந்த வேதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தான் அந்த மரணம் என்ற சொல்லு சுட்டிக்காட்டி நிற்கிறது. ஆகவேதான் இயேசு அந்த மரணமாகிய வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்று அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதாவது ஆதாம் ஏவாள் வழியாக வந்த அந்த மரணத்திலிருந்து, அந்த வேதனை என்னும் மரணத்திலிருந்து அவர் வெற்றி அடைந்திருக்கிறார். இப்பொழுது உயிர்த்த கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எப்பொழுது வருகிறோமோ, உயிர்த்த மக்களாக எப்பொழுது நாம் வருகிறோமோ, அதாவது கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக எப்பொழுது நாம் வருகிறோமோ, அப்பொழுது கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட அந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளே, அதாவது கிறிஸ்துவினால் சிலுவை வழியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வருகிறோம். ஆகவே அன்பு வான்பர வாழ்நேயர்களே, அந்த வானத்து பறவைகளை கவனியுங்கள், அதுபோல காட்டுமலர் செடிகளை கவனியுங்கள் என்று இயேசு சொல்லி தந்தது போல நாமும் பரிசுத்த வேதாகமத்திலே எப்படியாக மக்கள் வெற்றி அடைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த எபிரேய வாலிபர்களுக்கு படைப்பை வணங்க வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தது. ஆனால் அவர்கள் படைப்பை நம்புவதற்கு மேலாக படைத்தவரையே நம்பினார்கள். அப்படி அவர்கள் படைத்தவரை நம்பினதினாலே அவர்களை கொண்டு போய் தீச்சூளையிலே போட்டார்கள். ஆனாலும் கடவுள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பதை தான் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே தானியேலின் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த வாலிபர்களை கொண்டு போய் அங்கு தீச்சூளையிலே போடப்பட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ என்கிற அந்த மூன்று வாலிபர்களை அவர்கள் தீச்சுளையிலே போடுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தை பாருங்கள், தானியேலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே வசனங்கள் 16 நான் வாசிக்கிற இந்த வாசகம் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். அதாவது கத்தோலிக்க மக்களாகிய, ரோமன் கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் பயன்படுத்துகிற இந்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கிறேன், பொது மொழிபெயர்ப்பு. இந்திய வேதாகமத்திலே இந்த வசனங்கள் எல்லாம் சற்று வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் பொருள் மாறுபடாது. வசன அமைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் நான் இப்பொழுது பயன்படுத்துகிற இந்த வேதாகமம் ஒரு புதிய மொழிபெயர்ப்பாகும். இதிலே பண்பான தமிழோடு இது மொழிபெயர்த்திருப்பதனாலே முதல், அதாவது தொடக்கத்தில் இருந்த மொழிபெயர்ப்புக்கும் இந்த மொழிபெயர்ப்புக்கும் வசன நடைகள் சிலது மாற்றம் இருக்கலாம், ஆனால் பொருள் ஒருபோதும் மாற்றம் அடையவில்லை. தானியலின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே 16 வசனத்திலிருந்து பாருங்கள். சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகிற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையின் என்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நேபுகாத்நேசர் அரசன் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டல. அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அவ்வாறே அந்த வீரர்கள் அவர்களை மேற்போர்வையோடும் உள்ளாடையோடும் தலைப்பாகையோடும் மற்ற ஆடைகளோடும் சேர்த்து கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போட்டார்கள். அரசனது கட்டளை மிக கண்டிப்பானதாக இருந்ததாலும், தீச்சூளை செந்தணலா இருந்ததாலும், சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோரை தீச்சூளையில் போடுவதற்கு தூக்கி சென்றவர்களையே அத்தீப்பிளம்பு சுட்டெரித்து கொன்றது. சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற தீச்சூளையினுள் விழுந்தார்கள். அப்பொழுது நேபுகாத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரைத்தானே கட்டி நெருப்புனுள் எறிந்தோம் என்றான். ஆமரசரே என்று அவர்கள் விடையளித்தார்கள். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். உடனே நேபுகாத்நேசர் எரிகிற தீச்சுளையின் வாயில் அருகில் வந்து நின்று, உன்னத கடவுளின் ஊழியர்களாகிய சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ வெளியே வாருங்கள் என்றான். அவ்வாறே சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோர் நெருப்பை விட்டு வெளியே வந்தனர். சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அரசனுக்கு அறிவுரை கூறுவோரும் கூடி வந்து, அந்த மனிதர்களின் உடலில் தீப்பட்ட அடையாளமே இல்லாமலும், அவர்களது தலைமுடி கருகாமலும், அவர்களுடைய ஆடைகள் தீப்பற்றாமலும், நெருப்பின் புகை நாற்றம் அவர்களிடம் வீசாமலும் இருப்பதை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேசர், சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து, அரசனது கட்டளைகளையும் பொருட்படுத்தாமல், அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். ஆதலால் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும், எந்த நாட்டவனும், எந்த மொழியினனும் கண்டந்துண்டமாக வெட்டப்படுவான். அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறவரும் இல்லை என்றான். பிறகு அரசன் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோருக்கு பபிலோனின் மாநிலங்களில் பெரும் பதவி அளித்து சிறப்புற செய்தான். அன்பு வான்பரவாளன் நேயர்களே, இந்த பகுதியிலே எப்படியாக இந்த 3 வாலிபர்களும் கடவுளால் மீட்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
எனக்காக யாவும் செய்து முடிக்கும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கா ஆகையாவும் செய்து முடிக்கும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காகையாவும் செய்து முடிக்கும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
நேர்கள் இப்பொழுது ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் எமது மாண்பரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய எமது மாண்பரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க முடியும். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. அருள் தியானம் தொடர்கிறது. அன்பு வான்புற வானொலியர்களே, நான் வாசித்த இந்த பகுதியிலே தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே 17வது வசனத்திலையும் 18வது வசனத்தையும் பாருங்கள். அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தூச்சிலை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையில் நின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல 2 முக்கியமான விடயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், எங்களை நீங்கள் தீச்சுலையிலே தள்ளினாலும் எங்களுடைய கடவுள் அந்த தீச்சுலையிலிருந்து மீட்க வல்லவர் என்று அவர்கள் முதலாவது தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே உயர்வானதை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் எங்களை விடுவிப்பார், கடவுள் எங்களை வாழ வைப்பார், கடவுள் எங்களை உயர்த்துவார், கடவுள் எங்கள் கண்ணீரை நிச்சயமாக துடைப்பார், கடவுள் எங்களுக்கு என்ன வந்தாலும் அவர் கைவிடவே மாட்டார், அவர் மறக்க மாட்டார் என்கிற அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் பல தடவைகளிலே நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்றால், கடவுள் நம்மை சோதிக்கிறார், கடவுள் ஏன் தான் நம்மை கைவிட்டாரோ, கடவுள் ஏன் தான் எங்களை மறந்து விட்டாரோ, அல்லது இது நடக்கப் போகிறதே, அது நடக்கப் போகிறதே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைகிடி வரப்போகிறதே, இதனாலே பிரச்சனை வரப்போகிறதே, இதனாலே குடும்பத்திலே கண்ணீர் வரப்போகிறதே என்று எப்பொழுதுமே நாம் கீழ்த்தரமானவைகளையே அல்லது அவிசுவாசமான காரியங்களையே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் மேல் நோக்கி பார்க்க வேண்டியவர்கள். நான் முன்பு சொன்னது போல வானத்து பறவைகளை நாம் பார்க்க வேண்டியவர்கள், காற்று மலர் செடிகளை நாம் பார்க்க வேண்டியவர்கள், அவைகளை எப்படி கடவுள் வழி நடத்துகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்கள். மாறாக நாம் கீழ்த்தரமான காரியங்களை நாம் பார்ப்பதற்கு மேலாக இறைவன் எப்படி வல்லவராயிருக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அதுபோல இந்த இடத்திலே கூட பாருங்கள், உங்களை கொண்டு போய் தீச்சுலையிலே தள்ளுவோம் என்று சொன்னாலும் அவர்கள் உடனடியாக சொன்ன வார்த்தையை பார்த்தீர்களா? விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசினார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்பொழுதுமே விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். என்றால் விசுவாசம் தான் நம்மை மீட்கிறது. விசுவாசித்தால் நீ மகிமையை காண்பா என்று அன்றைக்கு இயேசு லாசருடைய வீட்டிலே சொன்னது போல, நாம் எப்பொழுது விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறோமோ அல்லது விசுவாசம் உள்ள காரியங்களை நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அதை தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த விசுவாசம் நமது வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருவதை நாங்கள் காண முடியும். அன்பு வான்புற வானொலி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எனக்கு வருத்தம் வந்துவிட்டதே, இப்படியே இந்த வருத்தத்தாலேயே நான் சாக போகிறேன் என்று நீங்கள் நினைப்பதற்கு மேலாக, இந்த வருத்தத்திலும் என் ஆண்டவர் என்னை குணமாக்கி வாழ வைப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், அப்படி நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் அற்புதங்களை காண்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். சின்ன வருத்தம் வந்தவுடனேயே நீங்கள் இல்லை, ஐயோ இந்த வருத்தம் என்ன வருத்தமோ தெரியாதே, இனி நான் என்ன, எனக்கு என்ன ஆக போறதோ தெரியாதே, நான் எல்லாருக்குமே ஒரு ஒரு பொறுப்பா இருக்க போகிறேன், எல்லாருக்குமே ஒரு ஒரு கஷ்டமா மாறப்போகிறேன், இனி இந்த வருத்தத்தினாலே நான் எழும்பி நடக்க முடியாமல் போக போகிறது, இந்த வருத்தத்தினாலே என் கடமைகளை செய்ய முடியாமல் போக போகிறது, நான் எல்லாருக்குமே ஒரு பாரமாயிருக்க போகிறேன் என்று அப்படி அப்படியே நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அப்படியே கீழே நீங்கள் போய்விடுவீர்கள். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், நாம் மேலானவர்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்றல்லவா அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இல்லை, இந்த நோயிலிருந்தும் என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார், இந்த கண்ணீரில் இருந்தும் என்னை ஆண்டவர் விடுவிப்பார், இந்த கஷ்டத்தில் இருந்தும் என்னை ஆண்டவர் விடுவித்து என்னை வாழ வைப்பார், இப்பொழுது என் குடும்பத்திலே வீசிக்கொண்டிருக்கிற அந்த புயலை நிச்சயமாக என் ஆண்டவர் அடக்குவார், இப்பொழுது என் குடும்பத்திலே இருக்கின்ற இந்த கொந்தளிப்பை நிச்சயமாக என் ஆண்டவர் அமைதிப்படுத்துவார், இன்றைக்கு என் வீட்டில் இருக்கிற வெறுமையை ஆண்டவர் நீக்கி, அன்றைக்கு பேதுருவின் படகிலே திரளான மீன்கள் பிடிபடச் செய்தது போல இன்றைக்கும் என் வீட்டில் இருக்கிற பொருளாதார கஷ்டத்திலிருந்து என் ஆண்டவர் கட்டாயமா எனக்கு விடுதலை தருவார், என் கடன் கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக என்னை விடுவித்து அவர் வாழ வைப்பார். அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லி அப்படி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து பாருங்கள், அதை நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள், கடவுள் உங்கள் வாழ்க்கையில செய்கின்ற மகா பெரிய காரியங்களை நீங்கள் காண முடியும். ஏனென்றால் சாத்தானுடைய ஒரு பெரிய வேலையே கடவுள் மேல் நான் நம்பிக்கை வைக்காமல் தடுப்பதாகும். ஆகவே அதை தடுப்பதற்காக அவன் என்ன செய்வான், உலக காரியங்களை காட்டுவான், அல்லது அவிசுவாசமான உணர்வுகளை, அவிசுவாசமான சிந்தனைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை, அல்லது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடிய நண்பர்களை நமக்கு கொடுத்து விடுவான். இல்லை, அதை நாம் வெற்றி அடைய வேண்டும். மாறாக நாம் விசுவாசமுள்ள வார்த்தைகளை கேட்க வேண்டும், விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும், உயர்வான சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும், விடுதலை உள்ள சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும், வெற்றியுள்ள ஒரு சிந்தனையை நாம் சிந்தித்து அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, நாம் நினைக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக அந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நம்மை வழி நடத்தி வருகிறார். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பிராணம் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எமது சுப வழிபாடுகள் ஸ்காபரோ, மிசிசாகா, ஓட்டுலு போன்ற இடங்களில் நடைபெறுகின்றன. இதன் முக்கிய நோக்கம் ரோமன் கத்தோலிக்க மக்கள் இறை தந்தையை நோக்கி செழிப்பதற்கும் இறை வார்த்தையை தியானித்து அதில் வாழ்வதற்கும் ஆகும். அத்தோடு கத்தோலிக்க மக்கள் தமது தாய் திருச்சபையிலேயே இறை வார்த்தையை கேட்டு அறிவதற்கும் தமது செபத்தேவைகளுக்காக செவிப்பதற்கும் ஆகும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெயர் பெற்றவர். அருள் தியானம் தொடர்கிறது. தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே 18 வசனத்தை பாருங்கள். அவரே எங்களையும் கையில் நின்று விடுவிப்பார், அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் என்று சொன்னார்கள். அவரே உம் கையில் நின்று விடுவிப்பார் என்று அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் நேபுகாத்நேச்சருடைய வல்லமையை விட நாங்கள் வணங்குகிற கடவுள் அதைவிட வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனாலே நேபுகாத்நேச்சருடைய கையிலிருந்தும் எங்களுடைய ஆண்டவர் விடுவிப்பார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். அவர்கள் மனிதனை விட கடவுள் மேலானவர் என்பதை அறிந்திருந்தார்கள். அதுபோல அன்பு வான்புற வாணனியர்களே, எந்த பெரிய அரசனுடைய கையில் நின்று நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லா விதமான சாத்தானுடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய கடவுள். அவர் செய்வினை செய்து விட்டாரே, இவர் சூனியம் செய்து விட்டாரே, அவர் மந்திரம் செய்து விட்டாரே என்றெல்லாம் நாம் பயப்படுகிறோம். உண்மைதான், ஆனால் அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கிறவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் அவருக்குள்ளே வருவோம் என்றால் எப்படிப்பட்ட கட்டில் இருந்தும் அவர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இந்த நேபுகாத்நேச்சருடைய வல்லமையில் இருந்து இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரா? ஆம், விடுதலை கொடுத்தார். அவர்களுக்கு அந்த கடவுள் விடுதலை கொடுத்தார் என்றால் இன்றைக்கு இந்த வான்புற நிகழ்ச்சி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்கு விடுதலை தர மாட்டாரா? நிச்சயமாக அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் யாராக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இருக்கலாம், கடவுள் அவர் உங்களுக்கு விடுதலை தருவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால் அவரிடத்திலே விடுதலை தான் இருக்கிறது. அவரிடத்திலே சாபம் இல்லை, அவரிடத்திலே வேதனை இல்லை, அவரிடத்திலே துன்பம் இல்லை, அவரிடத்திலே கஷ்டம் இல்லை. அவரிடத்தில் இருப்பதெல்லாம் ஆசீர்வாதமும், அவரிடத்தில் இருப்பதெல்லாம் வெற்றியும், அவரிடத்தில் இருப்பதெல்லாம் வாழ்வும் தான் அவரிடத்தில் இருக்கிறது. வாழ்வு கொடுக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவருடைய வாழ்க்கையை அவரிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால், அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், அவர்களுக்கு அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வருவதெல்லாம் வெற்றியும் வாழ்வும் உயர்வும் செழிப்புமாகும். ஆகவே நேபுகாத்நேச்சருடைய கையின் என்று எங்கள் ஆண்டவரங்களை விடுவிப்பார் என்று அவர்களை நம்பினார்கள். அதுபோல கடவுள் அவர்களை விடுவித்தார். அதோடு இன்னொன்று முக்கியமான விடயத்தை நீங்கள் பாருங்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அப்படியே எங்கள் ஆண்டவருக்கு உங்கள் கையில் இருந்து விடுவிக்க மனமில்லாமல் போனாலும், அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் என்று சொன்னார்கள். பார்த்தீர்களா, எங்கள் ஆண்டவர் இந்த தீச்சுலையிலிருந்து எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டோம் என்பதிலே அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். அதுதான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை என்பது சுயநலமானது ஒன்றல்ல. எங்களுடைய வெறும் எங்களுடைய தேவைகளுக்காகவே கடவுளை நம்புகிறதல்ல. கடவுள் மேல் உண்மையான அன்போடு, உண்மையான அந்த கடவுள் மேலே நாங்கள் உண்மையான தங்கியிருக்கிற நிலையோடு கடவுளிடத்திலே வருவதுதான் கடவுள் மேல் நாம் காட்டுகிற நம்பிக்கையும், கடவுள் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசமும், கடவுள் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பும் ஆகும். ஆகவே இவர்கள் வெறும் ஒரு விடுதலைக்காக மட்டும் கடவுளை தேடவில்லை. என்ன நடந்தாலும் எங்கள் ஆண்டவர்களையே நாங்கள் தங்கியிருப்போம் என்பதுதான் அவர்களுடைய நிலையாக இருந்தது. ஆகவே எங்களை தீச்சுழிலே தள்ளினாலும், அப்படியே அவர் அதிலிருந்து மீட்க மனமில்லாமல் போனாலும், நாங்கள் வேறு எந்த தெய்வங்களையும் வணங்க மாட்டோம், அல்லது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாய் சொன்னார்கள். அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்? மோசே வழியாக கடவுள் சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். அதிலே ஒரு கட்டளை என்னவென்றால், ஒரே தெய்வத்தை, அதாவது ஒரே சர்வேஸ்வரனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதாகும். கடவுளை தவிர எந்த சிலைகளையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதாகும். ஆகவே அந்த கட்டளையை மீற அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், எங்களை உம்முடைய கையிலிருந்து மீட்க எங்கள் கடவுளுக்கு விருப்பம் இல்லாமல் போனாலும் என்று அவர்கள் சொன்னார்களே, அந்த விருப்பம் இல்லாமல் போனாலும் என்ற வார்த்தை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தையாகும். அப்ப கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை தேடுகிற மக்களாகிய நாம் கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய விருப்பம் எல்லாம் என்ன? நாம் தீச்சுலையிலேயே விழுந்து அந்த தீயினாலே எரிந்து கருகி நாறி போக வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமா, அல்லது கடவுளுடைய விருப்பம் என்ன? கடவுளுடைய விருப்பம் என்ன? எல்லாருக்கும் முன்னால் நாம் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரா? எல்லாருக்கும் முன்பாகவும் நாங்கள் தாழ்ந்து போக வேண்டும் என்று, அதாவது எல்லாவற்றையும் இழந்தவர்களாக போக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரா? எல்லாருக்கும் முன்பாகவும் நாங்கள் எள்ளி நகையாடப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரா? இல்லை. சில நேரத்தில் சில கஷ்டங்கள், துன்பங்கள், பரியாசங்கள் வரலாம். அவைகள் வழியாக கடவுள் நம்மை பண்படுத்துகிறார். பண்படுத்துவது வேறு, பண்படுத்தப்படுவதனாலே நாம் இன்னும் இன்னும் உயர்வான நிலைக்கு வருகிறோம். அப்ப கடவுளுடைய விருப்பம் என்ன? நாம் வேதனைக்குள்ளும் தீக்குள்ளும் விழுந்து அதிலேயே அந்த தீயிலேயே எரிந்து போக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரா? இல்லை. கடவுளுடைய விருப்பம் எல்லாம் எங்களை எந்த தீயிலே போட்டாலும் அந்த தீயில் இருந்து விடுவித்து வாழ வைப்பதுதான் கடவுளுடைய விருப்பம். ஆம் அன்பு வான்பரமான மணியர்களே, கடவுளுடைய விருப்பம் உங்கள் வாழ்க்கை அழிந்து போக வேண்டும் என்றல்ல. கடவுளுடைய விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் துன்பத்தோடுமே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. கடவுளுடைய விருப்பம் அப்படியே நீங்கள் முடமாய் கிடக்க வேண்டும் என்றல்ல. கடவுளுடைய விருப்பம் நீங்கள் அப்படியே கடன் தொல்லையிலே வாழ வேண்டும் என்று கடவுள் விருப்பம் அல்ல. கடவுளுடைய விருப்பம் உங்கள் குடும்பம் எல்லாம் சிதைந்து போக வேண்டும் என்று அல்ல. கடவுளுடைய விருப்பம் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு பெரிய சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றல்ல. அல்லது உங்களை பற்றி எரிந்து, உங்களை சுற்றிலுமாய் எரிந்து கொண்டிருக்கிற வேதனை தீயிலேயே நீங்கள் கருகி போக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறவர் அல்ல. மாறாக அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து உங்களை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். அதனால்தான் பாருங்கள், இவர்களுக்கு என்ன நடந்தது? தீச்சுலையிலே கொண்டு போய் போட்டார்கள். கடவுள் அவர்களை அந்த தீச்சுலையில் இருந்து விடுவிக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 3:30 தானியேல் 3:30 கவனித்து பாருங்கள். பிறகு அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோருக்கு பபிலோனின் மாநிலங்களில் பெரும் பதவி அளித்து சிறப்பு செய்தான். பார்த்தீர்களா, இதுதான் கடவுளுடைய விருப்பம். கடவுளுடைய விருப்பம் என்ன? எந்த இடத்திலே தீயிலே போடப்பட்டார்களோ, எந்த இடத்திலே அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலே அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் போல எண்ணப்பட்டார்களோ, அதே இடத்திலே அந்த மாநிலத்திலே அவர்களுக்கு பெரும் பதவி அளித்து சிறப்புற செய்வதுதான் கடவுளுடைய விருப்பமா இருக்கிறது. ஆம் அன்பு வான்பிரமாணம் நேர்களே, அதுதான் கடவுளுடைய விருப்பம். உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் கடவுள் விரும்புகிறார். உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு வந்து உங்களை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். ஆகவே அந்த விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளை நம்புங்கள், கடவுளிடத்திலே வாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த வான்பிரா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போன்ற அந்த வாலிபர்கள் உண்மையிலே நம்பிக்கை வைத்து வெற்றி அடைந்தது போல அந்த வெற்றியின் செய்தியை இப்பொழுது இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கையை இப்பொழுது பெற்றுக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை தீச்சூழலிருந்து விடுவித்தீரே, அதுபோல இவர்களையும் எல்லா விதமான தீ போன்ற வேதனைகளிலிருந்து விடுவிப்பீராக. அவர்களை கட்டி கட்டுக்களோடு அந்த நெருப்பிலே போட்டார்கள், ஆனால் நீர் அந்த நெருப்புக்குள் அவர்களை கட்ட வைத்தீர். அதுபோல ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த கட்டுக்கள் இருந்தெல்லாம் இப்பொழுது விடுதலை அடையாற்று. இந்த வான்பிரா நிகழ்ச்சியை நோயின் படுக்கையில் இருந்து ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலையில் இருந்து மருத்துவத்தினால் எந்த பயனும் இல்லாமல் மரணத்தோடு போராடுகிற ஒரு நிலையில் இருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் மிகுந்த வேதனையான ஒரு படுக்கையில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய அருக்கரம் இப்பொழுது அவர்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், குணமாக்கட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஒவ்வொரு நோயாளிகளும் இப்பொழுது சுகமடையும்படி நான் ஜெபிக்கிறேன். தலையில் உள்ள வியாதிகள், கரங்களில் உள்ள வியாதிகள், கால்களில் உள்ள வியாதிகள், நாரிகளில் உள்ள வியாதிகள், எலும்புகளில் உள்ள வியாதிகள், சுவாச பையில் உள்ள வியாதிகள், இரத்த நாளங்களிலே இரத்தத்திலே உள்ள எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சுகமடையற்றும். சிறுநீரகத்திலே உள்ள நோய்கள், இன்னும் கேன்சர் நோய்கள், இன்னும் என்ன நோய்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே சுகமடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் திரு ரத்தம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் கழுவி குணமாக்குவதாக. மனநோய்களிலே உள்ளவர்கள் மனநோய்கள் இருந்து சுகமடையற்றும். கவலைகளில் உள்ளவர்கள் அந்த கவலைகளிலிருந்து விடுதலை அடையற்றும். பயங்களில் உள்ளவர்கள் அந்த பயத்தின் வியாதிகளிலிருந்து சுகம் அடையற்றும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை வேலை தலங்களில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து, இன்னும் பல கடமைகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் இப்பொழுது ஆசீர்வதியும். இவர்களுடைய வேலையிலே உயர்வை தாரும், சம்பள உயர்வை தாரும், பொருளாதார கஷ்டங்களிலிருந்து விடுதலை தாரும். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களுக்கு எதிராயிருக்கிற எல்லா விதமான தீமைகளும் இப்பொழுது அகன்று போவதாக. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்தருளும். ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் இறங்கிக் கொண்டிருப்பதற்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விடுதலை தந்து கொண்டிருப்பதற்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044
444 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-347-8736-2734 அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரான் நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
சரி நேர்களே, இத்துடன் வான்பரான் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
ஏ நான்